الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون صدق الله العظيم غني معنى أن بعد نتائمان فليس هدى அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான அருட்கொடைகளையும் எங்களுக்கு தந்து ஒரு குறுகிய ஒரு காலத்திற்கு இந்த உலகத்திற்கு எங்களை சோதனைக்காக வேண்டி ஒரு முக்கியமான உயர்தரமான ஒரு லட்சியத்திற்காக ஒரு நோக்கத்திற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறார். முஸ்லிம்களாகிய நாம் ஏனைய மதத்தவர்களைப் போல மனிதனுக்கு குறிப்பிட்ட அந்த வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் எல்லாமே முடிந்துவிடும் என்றோ அல்லது மறு ஜென்மத்தில் மறு பிறவி எடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு மாற்று மத சகோதரர்களுடைய நம்பிக்கையில் இருப்பதைப் போல நாம் நம்புவதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கையும் எங்களுக்கு அமையப்போவதும் இல்லை. மௌத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான யதார்த்தமான வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக வேண்டி தயாராகுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கிறார். பெரும்பாலும் முஸ்லிம்களாக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ஈமானுடைய ஆறு அம்சங்களில் வல்யௌமில் ஆஹிர் என்று நாம் சொல்லக்கூடிய மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த மறுமையை பற்றி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அதை நம்பி இருக்கிறார். மௌத்துக்கு பின்னால் எத்தனையோ மஞ்சில்களை எத்தனையோ தராதரங்களை நாம் தாண்ட இருக்கிறோம். முதலாவது மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் காணப்போகிற இடம் ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய மன்னரை வாழ்க்கை, அது ஒன்றோ சுவர்க்கமாகும் அல்லது நரகத்தின் படுகொலியாக மாறும். அதற்கு பின்னால் கியாமத்துடைய நாளில் எழுப்பப்பட்டு மக்கள் எல்லோரும் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் ஜின்களும் மிருகங்களும் உயிரினங்களும் எல்லாமே அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் வெட்ட வழியில் ஒன்று திரளுகின்ற அந்த நாள் ஓட்டம் எடுப்பார்கள். அங்கு ஓடுவார்கள், இங்கு ஓடுவார்கள், எங்கு ஓடுவதென்று தெரியாமல், என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமல் ஓடுவார்கள். சிறந்த அல்லாஹுடைய அழைப்பு வரும் மம்தாஜு ஜோம் ஐயுகள் முஜிமோ, நிய பாவிகளை நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள். அதிலே முழு மனித கோடிகளும் இரண்டாக பிரிக்கப்படுவார்கள். நரகவாதிகள் ஒரு பக்கம், சுவர்க்கவாதிகள் ஒரு பக்கம். அதற்கு பின்னால் விசாரணை ஆரம்பிக்கப்படும். நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற சிராத்துடைய பாலத்தை தாண்ட வேண்டும். தாண்டுகின்ற பொழுதே சில பேர் நரகத்திற்குள்ளே விழுந்து விடுவார்கள், சில பேர் தப்பி பிழைப்பவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். இப்படி இரண்டு இரண்டாக பிரிகின்ற கட்டங்களை தாண்டவிருக்கிற நாம் அனைவர்களும் அதனை ஏற்றிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலையான கைசேதமான விடயம் என்னவென்றால், அந்த மாதிரியான திடுக்கிடும் கட்டங்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை தெரிந்தும் அதில் பொதுவோக்குத்தரமாக இருக்கிறோம் அல்லது மறதியாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மறதி ரொம்ப பொல்லாத ஒரு பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இன்ன வஅதல்லாஹி ஹக், இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிதர்சனமான உண்மை. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நல்லவர்களுக்கு அங்கு சுவர்க்கம், தீயவர்களுக்கு அங்கு நரகம் வேதனை இருக்கிறது. அது முடிவு பெறாது, நிறைவு பெறாது, நிரந்தரமானது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்ற அந்த வாதா ஹக்கானது, உண்மையானது, சத்தியமானது. ஃபலா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், இந்த உலக வாழ்க்கையுடைய சுகபோகங்கள், ஆபாசங்கள், ஆடம்பரங்கள், தாம்பீகங்கள், அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுவதை விட்டும் உங்களை திசை மாற்ற வேண்டாம், அல்லது மறதியில் ஆழ்த்த வேண்டாம், அல்லது ஏமாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு உண்மையை உணர்த்துகிறார். என்னவென்றால், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவதை விட்டும் ஒரு மனிதனுக்கு தடையாக இருப்பது இந்த துனியாவுடைய அலுவல்கள். பெண்களுக்கு வீட்டு வேலைகள் அல்லது குழந்தை பராமரிப்புகள், ஆண்களுக்கு கடை, தொழில், வியாபாரம் அல்லது வீணான வேடிக்கையான விளையாட்டு அல்லது தொலைக்காட்சி, இந்த மாதிரியான ஆவாசங்கள், ஆடம்பரங்கள், கேலி கூத்துகள், இதுவெல்லாம் இந்த ஹயாத்து துனியாவுடைய மோகங்கள், துனியாவுடைய இன்பங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக கொள்ளலாம். இந்த மாதிரியான ஈடுபாடுகள் உங்களை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராகுவதை விட்டும் ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் மறதியை பற்றி எச்சரிக்கிறார். நான் ஒரு காண்பித்து அல்குர்ஆன் வசனம் ஜும்மாவுடைய தினத்துல சுபகுடைய நேரத்துல சூரத்து சஜதாவில் வரக்கூடிய அந்த வசனம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமான ஜும்மாவுடைய சுபகு தொழுகையில் சூரத்து சஜதாவையும் சூரத்து தஹ்ரையும் ஓதி காட்டுவார். என்னென்னா கியாமத்து சம்பந்தமான, நரகம் சம்பந்தமான, மனிதன் சம்பந்தமான, சுவர்க்கம் சம்பந்தமான, அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த யதார்த்தமான வாழ்க்கை சம்பந்தமான பல தத்துவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவில் சொல்லி இருக்கிறார். அதுல ஒன்றுதான் சதூக்கு விமா நசீதும் யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் இதனுடைய திடுக்கம், இதனுடைய பயங்கரம், இதனுடைய அச்சம், இதனுடைய யதார்த்தம், இதை நீங்கள் மறந்த காரணத்தினால் இன்று இந்த வேதனைகளை நீங்கள் அனுபவியுங்கள் என்று நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவதாக இந்த அல்குர்ஆன் வசனம் சுட்டிக்காட்டுகிறது. இது மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு நாளை, ஒரு சுய விசாரணை நடாத்தப்படுகின்ற இந்த நாளை மறந்த காரணத்தினால் நீங்கள் அனுபவியுங்கள், சுவைத்துக் கொள்ளுங்கள், வேதனையை நீங்கள் வேதனைக்கு முகம் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்து பொருந்தி இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதூக்கு பிமா நசீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா என்ற அந்த வசனத்தின் மூலமாக மனிதன் மறந்த காரணத்தினால், அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்த மறந்து செயல்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட போகின்ற விளைவுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஒரு இடத்துல என்னுடைய சிந்தனை இல்லாமல், ஒரு வியாபாரி வியாபாரம் செய்கிறாரா, அந்த வியாபாரத்தில் அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும். ஒரு வீட்டில் குடும்பம் நடத்துகிறார்களா, அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய ஞாபகம் ஒவ்வொரு அம்சத்திலையும், ஒவ்வொரு பொறுப்பிலையும், ஒவ்வொரு வேலையிலையும் வர வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் யாரெல்லாம் அல்லாஹுடைய திக்ரை, அல்லாஹுடைய குர்ஆனை, அல்லாஹுடைய சிந்தனையை புறக்கணித்து அல்லது மறந்து வாழ்கின்றார்களோ ஃபைனலஹு மைஷத்தத் பங்கா, அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மன நிம்மதி இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்த மாதிரி, அவர்கள எதிரையும் ஒரு சந்தோஷம் கிடையாது, எந்த ஒன்றிலையும் அவர் விரும்பி செயல்பட முடியாது. இந்த மன உளைச்சல் என்று சொல்லுவார், நெருக்கடி, எதிலையும் திருப்தி கிடையாது. வியாபாரம் செஞ்சா அது சரிவாரதில்லை, குடும்ப வாழ்க்கைய போனா அது சரிவாரதில்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான ஒரு இறுக்கம், ஒரு நெருக்கம், அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது, விசாலமான அந்த மன சந்தோஷம் இருக்காது. பைநலகு மைசத்தம் வங்கா, இது உலக வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு நெருக்கடி. வனஹ்துருஹு யௌமல் கியாமத்தி அமா, இங்க மாத்திரம்தான் வீணாகி போய்விட்டதா, இல்ல கயாமத்துடைய நாளையில அவர்களுடைய இரண்டு கண்களையும் குருடாக்கி நாம் எழுப்புவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறார், துனியாவிலேயும் அவர்களுக்கு நெருக்கடி, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, கபருக்குள்ளேயும் அவர்களுக்கு நெருக்கடி, நாளை கயாமத்திலேயும் ரெண்டு கண்களும் குருடாக்கப்பட்ட நிலைமையில் எழுப்பப்படுவார். கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா, யா அல்லாஹ், ஒக்கது குந்து பசீரா, உலகத்தில் நான் தெளிவான பார்வையுள்ளவனாகத்தானே இருந்தேன், இப்பொழுது என்னை உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறாய் என்ற எல்லா அங்க அவயங்களும் இருக்கிறது, ஆனா இந்த ரெண்டு கண்களும் குருடாகி இருக்கிறதே, லிம ஹஷர்தனி அமா, நீ ஏன் என்னை இப்ப குருடாக்கி இருக்கிறாய்,
மக்கள் எல்லோரும் அலைகழித்துக் கொண்டு தலை தெரிக்க கத்தி கதறிக்கொண்டு ஓலமிட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யானப்சி யானப்சி என்ற அந்த நரகத்தை பயந்து அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இவர்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிற நேரம், எங்கு நரகம் இருக்கிறது, எங்கு சுவர்க்கம் இருக்கிறது, நல்லவர்கள் எங்கே, கெட்டவர்கள் எங்கே, நபிமார்கள் எங்கே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே, ஒன்றும் தெரியாது, எதையும் பார்க்க முடியாத இந்த பயங்கரமான திடுக்கிடும் நாளில் என்னை நீ குருடனாக எழுப்பியிருக்கிறாய், ஏன் காரணம் சொல்லி பரிதாபமாக கேட்பார்கள். அவருக்கு சொல்லப்படுகின்ற பதிலை பாருங்கள், இப்பொழுது புரிகிறதா? இது மாதிரி எத்தனையோ உபதேசங்கள், என்னுடைய அல்குர்ஆனுடைய போதனைகள், என்னுடைய குர்ஆனுடைய அத்தியாயங்கள், வசனங்கள், ஆயத்துகள் எல்லாம் உன்னிடம் வந்த பொழுதெல்லாம் அது ஒரு காதால கேட்டு அடுத்த காதால விட்டாய், கேட்டதும் அடுத்த கடமை மறந்து விட்டாய், மஸ்ஜிதுக்குள் கேட்கிறாய் வெளியே போகும் பொழுது மறந்து விட்டாய், ஜும்மா பயான்ல கேட்கிறாய் அசருக்கு மறந்து விடுகிறாய். அசற்கு ஆயாத்துல எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ நசீகத்துகள், எத்தனையோ குர்ஆனிய வசனங்கள் உன் காதை கிழித்துக் கொண்டு உன் உள்ளத்தை தொடுகின்ற உபதேசங்கள் எல்லாம் நீ கேட்டாய், இந்த மாதிரியான நாளுடைய பயங்கரத்தை பத்தி கேட்டாய், ஆனா கேட்கும் பொழுதெல்லாம் பன சீத்தகா நீ அதை மறந்து செயல்பட்டாய், சக்ககாலிக்கல் யௌம துன்சா அது மாதிரி இன்றைய நாள் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், உன்னை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள், உன்னுடைய கதறல் எங்களுக்கு தெரியாது விளங்காது, உன்னுடைய துவா உன்னுடைய கவலை அதை யாரும் கணக்கெடுக்க மாட்டார், நீ ஒரு மறந்தவனாக நீ விடப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலேயும் இந்த மறதியை பத்தி பேசுறார். கண்ணியமான அன்பார்ந்த கனவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒரு சிந்தனைக்கு வந்தவர்களா? நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அன்றாடம் நாளாந்தம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் என்னுடைய அமல்கள் என்ன, என்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன, என்னுடைய குழந்தைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, அவர்கள் எந்த அமைப்பிலே வளர்கிறார்கள், எந்த அமைப்பிலே எங்களுடைய நாளாந்த அமல்கள் இபாதத்துகள் சென்று கொண்டிருக்கிறது, மௌத்துடைய சிந்தனையோடு எவ்வளவு காலம் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், மௌத்துக்கு அந்த மறுமைக்கு மாற்றமான அல்லாஹ் ரசூலுக்கு விரும்பாத எத்தனை செயல்களை எவ்வளவு நேரம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அடிக்கடி அடிக்கடி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் ஐந்து விடயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள், அல்லது அளவுக்கு அதிகமாக ஐந்து விடயங்களை அவர்கள் விரும்புவார்கள், விரும்ப வேண்டிய மறக்கக்கூடாத ஐந்து விடயங்களை அடியோடும் மறந்து விடுவார். இந்த மறதி ரொம்ப பொல்லாது. முதலாவது சொன்னார்கள், துனியாவுடைய இந்த பகட்டான வாழ்க்கை மீது மோகம் கொள்வார்கள், அதை விரும்புவார்கள், அதை ஆசை வைப்பார்கள், ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான அழியக்கூடிய துனியாவை விரும்புவது மாதிரி மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை அடியோடு மறந்து விடுவார். அப்படி ஒன்றே எங்களுக்கு இல்லை என்கிற மாதிரி சில பேருடைய அமைப்புகள், வியாபாரம் அப்படி, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அப்படி, அவர்களுடைய பார்வைகள் அப்படி, அவர்களுடைய கேள்விகள் அப்படி, அவர்களுடைய ஏமாற்றம் அப்படி, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் என்னமோ, நாம் இந்த உலகத்துக்கு தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு மவுத் இல்லை, எங்களுக்கு நரகம் இல்லை, விசாரணை இல்லை, அல்லாஹ்வும் ஒருத்தன் இல்லை, நாவும் இல்லா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. துனியா 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 என்று சொல்லி காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதற்காக வேண்டிய அவர்கள் திட்டங்கள் தீர்த்ததும் முயற்சிகள் செய்ததும் செலவழிக்கிறதும் எல்லாம் செய்வாங்க, ஆனா இந்த மறுமையை மறந்து விடுவார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல முதலாவது செய்தி, உலக வாழ்க்கை இருக்கிறதே ரொம்ப ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிட்டார், பல தகுர்ரன்னக்கும் அல்ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், இது ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நாளைக்கு பயங்கரமான நோயால பீடிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி புள்ள குட்டிகள் எல்லாம் குடும்பத்துல சந்தோஷமா ஒற்றுமையா நிம்மதி ஆகிறாங்க, திடீரென்று வீட்டுக்குள்ள ஒரு ஜனாதா விழுந்து விட்டால் அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போயிருக்கு. நீ யார விரும்புகிறாயோ அல்லது எதை நேசிக்கிறாயோ நீ அதை நேசித்துக் கொள், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீ நேசம் வைப்பது உன்னை விட்டு பிரிந்து விடும், அல்லது அந்த பொருளை விட்டும் நீ பிரிந்து விடுவாய். இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நிரந்தரம் இல்லை, இந்த உலகமும் நிரந்தரம் இல்லை, உலகத்தில் உள்ள மனிதனும் நிரந்தரம் இல்லை. உலகம் நிரந்தரமாக இருந்தால் மனிதன் நிலைக்கப் போவதில்லை, மனிதன் நிரந்தரமானவனாக இருந்தால் உலகம் நிலைக்கப் போவதில்லை. இந்த ரெண்டுமே அழித்து நாசமாக்கப்படக்கூடியது. ஆனால் இந்த துனியா துனியாவிற்கு அதிகமாக இவர்கள் காலங்களை நேரங்களை செலவழிப்பாங்க. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அடியோடு மறந்துடுவாங்க. நாயகம் சொல்லலாம், இந்த கெட்டகரியில் அதிகமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா பாதுகாக்க தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, அமல் இல்லை, குர்ஆன் திலாவத் இல்லை. கனிமான் கணவான்களை அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது முதலாவது அம்சம். இரண்டாவது சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான இந்த காசி பணங்கள்லாம் ஆசை வைப்பார். தண்ணி காசு பணம், இந்த வீடு பெரிசாகணும், என்னுடைய வாகனம் பெரிய வாகனம் இருக்கணும், அதிகமான வருமானம் எனக்கு கிடைக்கணும், நகரத்திற்கு நான் போடணும், இந்த பிள்ளையோட கல்யாணங்கள் நான் இப்படி இப்படி செலவுல நான் எடுக்கணும். இந்த காசோட பணத்தோட அப்படியே உருந்து புரண்டு தொழுகையும் இல்ல, இமாமும் இல்ல, ஜமாத்தும் இல்ல, ஜும்மாவுலையும் கூட கடைசி கட்டத்துல போய் கோழி கொத்துற மாதிரி ஒரு டைம் உண்ட வச்சு போயிட்டு அதை செஞ்சுட்டு வருவாரு. எந்த விதமான அமல் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது, பணம் பணம் பணம், வட்டி விளங்காது, ஏமாற்றம் விளங்காது, எப்படியாவது பணம் வரணும், நான் பணக்காரனாக மாறணும் என்று சொல்ற ஒரு முனைப்போடு செயல்படுவார்கள். இந்த பணத்தில் அவ்வளோ ஒரு ஆசை, நல்ல வழியில கொடுக்க மாட்டாங்க, செலவழிக்க மாட்டாங்க, அதை கட்டு கட்ட அடுக்கி வச்சு பாக்குறதுல அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இத இரண்டாவதாக இந்த பணத்தை விரும்புவாங்க, இதில் அதிகமாக இதை உகப்பு வைப்பார்கள். ஆனால் கியாமத்துடைய நாளையில் சம்பாதித்த பணத்திற்கும் அதை செலவழிக்கப்பட்ட விதத்திற்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த ஹிசாபை மறந்து விடுவார். மௌத்தாகிற நேரம் ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு பணம் இருந்துச்சோ, அந்த பணம் எவ்வளவு இருந்தது என்று பட்டோலையில் எழுதப்படும். அந்த பணம் இவர் எவ்வளவு சம்பாதிக்க தொடங்கினதிலிருந்து சில பேருடைய ஞாபகம் வரும், நான் முதலாவது என்ன தொழிலுக்கு போனேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைத்தது, அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் கூலி கிடைத்தது. சில வயோதிபர்கள் பேசுவது காதிலே விழுந்திருக்கிறது. ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு நாள் சம்பளம் 10 ரூபாய். இன்னொரு முஅஸ்ஸின் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், அவருடைய மாதம் முதலாவது பள்ளி வாசலுக்கு சேர்ந்த நேரத்தில் அவர்களுடைய மாதாந்த சம்பளம் 90 ரூபாய். என்ன மைண்ட்ல அப்படியே அது அப்படியே 90 ஆகி, 1000 ஆகி, 3000 ஆகி, 9000 ஆகி, அப்படியே வியாபாரம் செஞ்சு லட்சக்கணக்காக மாறி கோடியில் புரளுகின்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்தீங்கிறான். அந்த ஆரம்பிச்சோமே 10 ரூபாய் அல்லது 90 ரூபாய், அதுல இருந்து முதலாவது நாம் தொழில் செய்து சம்பளம் எடுத்தது அல்லது வியாபாரம் செய்து லாபம் எடுத்தது, அத்துணை கணக்கு வழக்குகளும் எங்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ எங்களோட பட்டோலையில் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ரெண்டு விதத்துல, ஒன்று அந்த சம்பளம் எப்படி வந்துச்சு, அது எப்படி செலவாகியது, ரெண்டும் ரொம்ப பயங்கரமானது. சம்பளத்துக்கு இருக்கிறவர் நினைக்கலாம், நான் பள்ளிவாசல் இருக்கிறேன், நான் மதரசா இருக்கிறேன், நான் ஒரு கடையில் இருக்கிறேன், நேரத்துக்கு போறேன், காலையில் 8 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சரியா கரெக்டா இந்த டியூட்டி டைம்ல நான் சரியாக செயல்படுகிறேன், எனக்கு சம்பளம் தாராங்க, நான் ஹராத்துல ஈடுபடல, நான் பொய் சொல்லல, வியாபாரம் செய்யல, எனக்கு வந்ததெல்லாம் சுத்தமான ஹலால். ஒரு சைடு இவர் தப்பித்தார், பெருமூச்சு விடலுமா இயலாது. ரெண்டாவது கேள்வி, அந்த பணம் எப்படி செலவழிக்கப்பட்டது, எடுத்தது சம்பாத்தியம் ஹலால் தான், ஒரு வருமானம் சுத்தமானது தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அது செலவழிந்த விதத்தை பற்றி விசாரிக்கப்படும். அவர்களுக்கு சொல்லப்பட்டது சல்லல்லாஹு அலைஹி, ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் கனவிலே கண்டே நாம் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போய்விட்டோம், அப்துல் ரஹ்மானே உன்னுடைய வருகை தாமதமாகிவிட்டது, கடைசியில கலைத்து போனவனாக, வியர்வை வடிந்தவனாக, இழைத்து இழைத்து அப்படியே டயர்ட் ஆகின நிலைமையில நீங்க எனக்கிட்ட வாரீங்க. நான் கேட்கிறேன், அப்துல் ரஹ்மான் ஏன் லேட் ஆகினீங்க, ஏன் தாமதம் ஆகினீங்க, இவ்வளவு தாமதம் என்ன சொன்னார்கள், யார் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுல நீங்க என்னட்ட சொல்றீங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், கேள்வி கணக்குக்கு என்னுடைய இருந்த அந்த பணத்துக்குரிய கேள்வி கணக்கை கொடுக்க கொஞ்சம் தாமதமாகிவிட்டது.
கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்கள் எவ்வளவு தாமதம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 500 வருடங்கள். இது சம்பாதிச்சது ஹராமா? 1 ரூபா கூட ஹராம். இதை கேட்டதும் அழுதாங்க, பயந்தாங்க. யார சூழல்லா, என்னுடைய வியாபார பொருட்கள் எத்தனையோ 100 ஒட்டகங்களுடைய முதுகுக்கு மேலாக சுமந்தாட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அத்துணை பொருட்களையும் நான் அல்லாஹுடைய பாதையிலே சதக்கா செய்து விட்டேன். 100 கணக்கான ஒட்டகங்கள், லட்சக்கணக்கான திருகங்கள், பொறுமதியான பொருட்கள். இந்த கேட்டுன்னு அவங்க பயந்துட்டாங்க. நான் இதை சதக்கா செஞ்சிருந்தேன், அது எப்படி செலவாய்ச்சின்னு நல்லா கேட்டா சதக்காவோட போகட்டும். பணம் அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கேள்வி ரொம்ப பயங்கரமான. ஆனால் இதை பத்தி அலட்டி கொள்ள மாட்டான். கணவன் மாறுதான் இதை பத்தி பெருசா அலற்றாங்க இல்லையா? மனைவி மாறு. சில பேர் வீடு கட்டுறான், பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்கின்ற வீடை மொடிஃபை பண்ணுவதற்காக வேண்டி நியாயமா செலவழிக்கிறார். பின்னால் அவர் மூணாவதாக சொன்னார்கள், நாயகம் செல்லல்லாலே சரி, இந்த கோட்டை கோபுரங்கள் எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுவார். வீடு அப்படி அமைப்பாக இருக்க வேண்டும், காடி சட்டப்படி இருக்கவன் எல்லாருக்கும் விருப்பம். பெரிய ஊடு வாசல், பிரம்மாண்டமான பங்களா, தேவைக்கு கட்டுறதுல தப்பில்லை தவறில்லை. ஆனால் ஆடம்பரத்திற்கு பெருமை அளிப்பதற்காக, அவர் அப்படி கட்டினா நான் இப்படி கட்டுவேன், அவர் 2 மாடினா நான் 3 மாடி கட்டுவேன், அவர் டைல்ஸ் பிடிச்சா நான் கிரானைட் பிடிப்பேன். இந்த ஏசிக்கு போட்டியாக அதிகமான ரூபாய்களை எல்லாம் செலவழித்து கோட்டை கோபுரங்கள் எழுப்புவதில் ஆசைப்படுவார்கள், உகப்பு வைப்பார்கள். ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தங்க போகிற அந்த 6 அடி கபரை மறந்து விடுவார். இது மூணாவதாக சொன்னார். ஒரு மனிதனுடைய பணம் செலவழிக்கப்படுற இடத்துல, கட்டிடம் கட்டுவதற்கு செலவழிக்கப்படுற மாதிரி மோசமான இடம் வேற எதுவும் இல்லை என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2 ஹஸ்பண்ட் வைஃப் போறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு கலை ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கோ அல்லது விருந்தாளியுடைய வீட்டுக்கோ போறாங்க. போய் வந்து 2 பேரும் பாக்குறாங்க, அந்த பாத்ரூம் செட்டப்ப பாக்குறாங்க, அந்த வீட்டுல புடிச்சிருக்கிற கயிறுடைய விதத்தை பாக்குறாங்க, அந்த முத்தம் அதுல செய்யப்பட்டிருக்கின்ற கார்டனை பாக்குறாங்க. இவ வரக்குள்ள வாகனத்துக்குள்ள பேசிக்கொள்றாங்க, எங்கட வீட்டுக்கும் அது மாதிரி செய்வோமே, எங்கட பாத்ரூமே முடச்சி அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு பாத்ரூம் செய்வோமே. சும்மா இருக்கிற ஊடு அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்காக இவங்க செய்யறாங்க, லட்சக்கணக்கு ரூபா செலவழிக்கிறாங்க, செய்கின்ற பாசுமாறு சிரிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். அநியாயம், இவ்வளவு சன்னி சும்மா செலவழிக்கிறாங்க, அழகா இருக்கிறத சும்மா உடைக்கிறாங்க, சுவரு சும்மா உடைச்சிட்டு கட்டுறாங்க, கண்ணிக்கு என்னமாவது செய்யணும் என்றது ஏதாவது செய்வாங்க. இனிமான சகோதரர்களை, இன்றைக்கு நிறைய இந்த வீடு கட்டுறது இவங்களை சரியா நாங்க பார்த்தோம்டா, சில பேர் இருப்பாங்க உம்மை வாப்ப சேர்த்து வச்ச சொத்து, உம்மை வாப்ப ஒரு பிள்ளைக்கு இந்த இடத்துல ஒரு ஊடு, அந்த இடத்துல ஒரு ஊடு, கொழும்புல ஒரு ஊடு கொடுத்து இருப்பாங்க. இவர்களுக்கும் அதனுடைய பலாபலம் பொறுமதி பெரிசா தெரியாது, சும்மா ஏதோ கிடைச்சிச்சு அனுபவிப்போம்னு வாழ்ந்துட்டு போவா. ஆனா அதிகமானவர்கள் தானாக சுயமாக தொழில் செய்து கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒரு ஊடு கட்டுவாங்க. இனி அந்த வீட்டுல ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, உம்மா வாப்பா என்ன இருப்பாங்க, அதுக்கு ஒரு இவரே கல்யாண வயசு வரும், இவர் கல்யாணம் முடிப்பாரு. கல்யாணம் முடிச்சோடனே மனைவியை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இடம்பாடும் இட நெருக்கடி உள்ள காரணத்தினால வச்சுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்ப இவர் கொஞ்சம் வேறாக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுவார். சொந்த காணி கிடையாது, சொந்த வீடு கிடையாது. அப்ப இவர் ஒரு கூலிக்கு ஒரு வீட்டு வாங்குவார், ஒரு வீட்டை கூலிக்கு எடுப்பார், வாடகைக்கு எடுப்பார், அதுல இருந்து கொண்டு சம்பாதிப்பார், ஒரு சீட்டு போடுவார், கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேகரித்து ஒரு காணி துண்டு வாங்குவார். காணி துண்டு வாங்கி முடிகிற நேரத்தில் இவரோட வயசு 40 தொட்டிடும். காணி வாங்கியாச்சு, இப்ப வீடு கட்டணும், திடீர்னு கட்ட முடியாது, எடுத்த காணிக்குரிய கடனை கொடுக்கணும், அதுக்கு சம்பாதிப்பார். அதை முடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சீத்தண்டு போட்டு ஒரு 5-10 லட்சம் ரூபாய் சீத்தண்டு விடும். அதுக்கு பின்னால ஊடு கட்ட ஆரம்பிப்பார். அந்த ஊட்ட கட்டி முடிஞ்சு அதற்குள்ள குடி போற நேரத்தில் இவருக்கு 50 வயசு அடைந்து இருப்பார். பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல சொந்த வீடு போற நேரத்தில் 45-50 தாண்டிடுவாங்க. ஆனா இவர் கட்டுகிற ஊட்ட பார்த்தா அதுல போடுகின்ற பவுண்டேஷன், அந்த கம்பி எத்தனை இஞ்சி, எந்த நூல், எத்தனை நூல் கம்பி, எத்தனை கம்பி, எப்படி போட்டா எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி, எல்லாம் பார்த்து ஒரு 150 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இவர் போடுற பவுண்டேஷன். ஆனா இவருக்கு வயசு 50,
இன்னும் கூடி போல இவர் வார போறது 15 வருஷம் அல்லது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கத் பண்ணாங்க மாபைன சித்தீன் இலா சபயின் 60-க்கும் 70-க்கும் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இன்னொரு 20 வருஷம் தான் இவர் வார போறார். ஆனா இந்த வீட்டுடைய பொறுமதி சுபஹானல்லாஹ், 150 வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான உறுதி, சரி பிள்ளையன் வாழட்டும் என்ற நோக்கம் இருக்க நான் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கூட கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, எங்க நோக்கம் இதுவல்ல. உலகத்துக்கு நாங்க அனுப்பப்பட்டது பெரிய மாளிகை வீடு, ஓண்ட வீடு எவ்வளவு பெருசி, அது மாதிரிதான் உனக்கு கபரு என்று சொல்லி இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. எப்பாடுபட்டாலும் இரவு டே அண்ட் நைட் சரி முயற்சி செய்து சம்பாதிச்சு ஊடு கட்டணும் என்று அந்த அளவுக்கு அந்த கபரு விசாலமாகும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லல. நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இதை பத்தி பெருசா கவனம் செலுத்தவும் இல்லை. நினைவான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய அலட்டிக் கொள்வாங்க, கண்ணை வருத்திக் கொள்வாங்க, முயற்சி செய்வாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்காக வேண்டி படாத பாடுபடுவான். இது தவறு, குத்தம் தப்புன்னு சொல்லல, ஆனால் அதுல வீண் விரயம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த அளவுக்கு போக போகிற கபரு இதை மறந்துடுவாங்க. என்ன சொல்ல வரேன்டா, அந்த கட்டி இவர் ஒரு சொந்த வீடு கட்டி முடிக்கிற நேரம் இவருக்கு 50 வயசு, இன்னும் எஞ்சி வாழ போறது ஆக கூறினா ஒரு 20 வருஷம் வாழ போறாரு. அந்த 20 வருஷத்துக்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள், சுபஹானல்லாஹ், பேசினாலும் வீடு, தடுத்தாலும் வீடு, கனவுலையும் அந்த வீட்டை கட்டுற மாதிரியும் அந்த வீட்டுக்கு டைல்ஸ் பிடிக்கிற மாதிரியும் இப்படியே தான் இவருடைய சதா சிந்தன். ஆனா இந்த அளவு தூர கவனம் கபருடைய வாழ்க்கையை நினைச்சு இவருக்கு வராது. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட இடம், ரொம்ப பயங்கரமான. வீட்டில் கணவன்மார் இல்ல, மனைவி தனியாகிறதுக்கு ஆயுதம் யோசிப்போம், ஒன்றும் எங்கட உமாவை கொண்டு போய் துணைக்கு வைப்போம், அல்லது மனைவியிட சகப்பன வரவழைப்போம், அல்லது யாராவது எங்களுடைய உறவினர்களுடைய வீட்டில் கொண்டு போய் வைப்போம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு அல்லது ஒரு உம்ராவுக்கு, ஒரு ஹஜ்ஜிக்கு, ஒரு பயணம், ஒரு சஃபர், ஒரு ஜமாத்துல போறோம், இப்படி தனியா வைக்க இயலாது. பயம், நான் இல்லாம தனியா இருக்க மாட்டாங்க, தனியா தூங்க மாட்டாங்க. மௌத்தா போனா இதெல்லாம் முடிஞ்சு, எல்லா உறவுகளும் முடிஞ்சது. ஒரு மனிதன் ரூஹு பிரிந்து விட்டால், அவர் மௌத்தாக்கப்பட்டால், அவர்ல ஒரு புள்ள பிறந்தா முதலாவது அந்த புள்ளைக்கு செய்த சாஸ்தாங்கல பேர் வைக்கிறீர்கள். அந்த புள்ள பிறக்க முந்தையே பேர்களை செலக்ட் பண்ணிருக்கோம். எந்த புள்ளேன்னு தெரியாது, டாக்டர் ஒரு அனுமானத்துல சொல்லிக்கிறார், ஆம்பளை புள்ள ஸ்கேன் சொல்லுது, பொம்பளை புள்ள பிரச்சனை இல்லை. 2 புள்ளையிலும் ஒரு 5-5 பேர் தாங்க, புள்ள இன்னும் கிடைக்கவே இல்லை. சில பேருக்கு பேர் பார்க்கறது நினைக்கிறேன், புள்ள பெற்றெடுக்கிறது லேசாயி, பேரை காட்டுறது 10 பேர் கேட்டிருப்பாரு, 5-5 பேரு. அதே மாதிரி 10 பேர்த்த கேட்டிருப்பாரு, 10 பேரும் கொடுத்த 10 பேர்ல 100 பேர்ல 200 பேரும் இவரையும் பட்டிருக்காரு. அங்க ஹாஸ்பிட்டல் அவசரப்படுத்துவார், இன்னும் இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா, பேர் வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும். பேர் முதலாவது ஒரு புள்ள கிடைச்சுன்னு சூற்றுறதே பேர். அதே மாதிரி அவர் மௌத்தா போனா கலட்டப்படுறதும் பேருதான். மௌத்தா போனா யாரும், அப்துல்லா ஆஜியார் மௌத்துன்னு வச்சு உதாரணம், எங்க போறீங்க, அப்துல்லா ஆஜியார் வீட்டுக்கு போறேன், அப்துல்லா ஆஜியார் குளிப்பாட்டியாச்சா, அப்துல்லா ஆஜியார தூக்கியாச்சா, அப்படி பேசுவாங்க. மையத்து வீட்டுக்கு போறேன், மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறது, மையத்தை யாரு குளிப்பாட்டுறது, மையத்துக்கு யாரு கவன் செய்யறது, மைய பேர் பறிக்கப்பட்டு உலகத்துக்கு வந்தது முதலாவது சூட்டப்படுறது பேரு, மௌத்தா போன முதலாவது கலட்டப்படுறதும் அந்த பேரு தான். உறவுகள் எல்லாம் அதோடு முடிஞ்சு, மனைவி கூட அந்த இடத்துல மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறது என்ற பேச்சத்தான் பேசுவோம். என் கணவரை, என் மாப்பிளைய, இந்த மாதிரியான பேச்சு வார்த்தை வராது. மௌத்தோட முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சது, போற தனியத்தான். என்ன உறவினர்கள் வருவாங்க, தூக்கி கொண்டு வருவாங்க, அழுதழுது வருவாங்க, தொடுக நடத்துவாங்க, கபுரடிக்கு வருவாங்க, கீழே இறங்குவாங்க, கபூர்ல மையத்தை கொண்டு போய் வச்சிருவாங்க, ஒரு பச்சை மண்ணை குழி பண்ணி வலது கன்னத்துல வச்சு கட்டுகள் அவசிருவாங்க, மேல வந்துருவாங்க, பலகையை போடுவாங்க, அப்படி இறுக்கமாக காத்து நுழைய முடியாத அளவு, மழை பொழிந்தால் தண்ணீர் நுழைய முடியாத அளவுக்கு அதை நெருக்கி இறுக்கி அதை அப்படியே மூடிட்டு வந்துருவான். இருட்டு இருட்டே இருட்டுதான். அன்னாரு ஒல்லேரு அலைகின் சவா, அந்நகார் ஒல்லேரு அலைகின் சவா, இரவும் பகலும் அவர்களுக்கு சமந்தான். அதுக்கு பின்னால காலையும் மாலையும் இல்லை, இரவு பகல் இல்லை, இருட்டென்றால் இருட்டே இருட்டு, வெளிச்சம் என்றால் அது சுவர்க்கத்தின் பூஞ்சோலை. நீ அந்த கபரை மறந்துடுவான். சில பேரை பார்க்கிறோம், நாங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப் கொண்டு கிடைக்கிறதுக்காக வேண்டி கட்டாத பாடுபடுவார். இந்த மாதிரி ஏரியால மிச்சம் குறவுண்டாலும் இந்த கிழக்கு பகுதியில இந்த மாதிரி ஏரியாக்கள், சில ஏரியாக்களே அதே சில குடும்பங்களே இருக்கிறாங்க. இந்த காப்பீர்களுக்கு அது முக்கிய, அது சருதுமா. ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு டாக்குமெண்ட் கையில கிடைச்சா எங்களுக்கு வலது கையில பட்டுமலை கிடைச்ச மாதிரி. அதுக்காக வேண்டிட்டு அவங்க 3 மணிக்கு எழும்புறதும் பாருங்க, அதுக்காக வேண்டி அவர்கள் செய்த முயற்சியை பாருங்க. எங்க டாக்டர் போட்டி படுத்திப்பாங்க, 3 மணிக்கு எழும்பி ஆக்கி அடிச்சு காலை சாப்பாடு பகல் சாப்பாடு, பிள்ளைக்கு தேவையானது மாப்பிள்ளைக்கு தேவையானது அவருக்கு தேவையானது எல்லாம் ஆக்கி அரைச்சி பிள்ளைகள் எல்லாம் காலையில 3:30-4 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்து நிற்பான். பிள்ளைகளை படிக்க அனுப்புறதும் அதோட மெனக்கென்றதும் வருவதும் கிளாஸ் கூட்டிட்டு போறதும் வாரதும் வருஷ கணக்கு டிரைவ் பண்ணி போட்டி போட்டு முயற்சி செய்து கவர்மெண்ட் ஜாப் வந்து பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தா மாஷா அல்லாஹ் இவங்களுக்கு பெரிய இரடா இருக்கிறதும் அப்படி இருக்கு. ஏன் இருந்தா 50-55 வயசு ஆவினா உடல்ல சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரு, பார்வை குறைஞ்சிரு, முட்டங்கால இடுப்புல வலி எடுக்க ஆரம்பிச்சு எல்லா நோய்களும் வரும், பிள்ளைகளும் பெருத்திருவாங்க. எங்களுக்கு பழைய மாதிரி இயங்க இயலாது, செயல்பட இயலாது, வியாபாரம் செய்ய இயலாது, போக்குவரத்து கஷ்டமாகிடும், மருந்தோட மாத்திரையோட நோயோட இப்படி உருண்டு புரண்டு கொண்டு இருப்போம். இப்ப நாங்க பிள்ளைக்கு பாரமாகிட கூடாது, புள்ள குட்டிகள் எங்களை பார்க்குமா இல்லையா அது ஒரு வகையான சந்தேகம், அவங்க நிலைமை என்ன ஆக போகுது அது தெரியாது. எனக்கு இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று செஞ்சா பென்ஷன் ஆவது வந்து கொண்டிருக்குமே. அப்ப நாங்க யார்த்தையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஏலாத நேரத்திலையும் சொந்த கால தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டா அது பெரிய ஒரு சாதனை. அதற்காக முயற்சி, அதனால எத்தனையோ எக்ஸாம், எத்தனையோ கிளாஸ், எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. சுபஹானல்லாஹ், தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு மனுஷன் பென்ஷன் எடுக்க தொடங்கி ஒரு 55 வயசு எடுத்தாலும் இவர் இன்னும் கூடி போனா எவ்வளவு காலம் வாழ போறாரு? 10-15 வருஷம் கூடி போன அடுத்த நிமிஷம் சுவர் இல்லை. இந்த ஒரு 15 வருஷம் தனக்கு இயலாமல் தான் முடிய வயதை அடைந்து தள்ளாடுகின்ற வயதை எத்தியதற்கு பின்னால் நான் ஒரு சொந்த கால யாருக்கும் பாரம் இல்லாமல் இந்த மக்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் சுய காலில் தைரியமாக கௌரவமாக நாம் வாழணும், நான் நிக்கணும், தாக்கு பிடிக்கணும் என்பதற்காக வேண்டி இவர் எத்தனை வருட முயற்சி செய்தார். ஹஜ்ஜும்ராவுக்கு போறா ஏற்கனவே லெட்டர் கொடுக்கணும், அந்த லீவ் அப்ரூவல் ஆகி வந்துச்சுன்னா சரி, அப்படி இல்லாட்டி இவருக்கு ஒன்றும் செய்ய இயலாது. இத்தனை தியாகங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு முயற்சிகள், எதற்காக? தன்னால் ஏலாமல் போன நேரத்தில் தன்னுடைய சொந்த காலில் தான் நிற்பதற்காக வேண்டி, இன்னமத்தினுடைய உதவியை எதிர்பார்க்காமல் சுயமாக நாம் இயங்குவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி என்று சொன்னா கபருக்குள்ளே யாரு வரப்போறாங்க? அந்த இருட்டுக்கு வெளிச்சம் யார் தரப்போறார்? அந்த நெருக்கடிக்கு விசாலம் யார் தரப்போறார்? இங்க சரி யார்த்தையாவது சொல்லி ஒண்ணுமே இல்லை, ஒரு முதியோர் இல்லத்துல சரி போய் எங்களை எஞ்சிய காலத்தை கழிக்கிறதா? இனம் பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான், அங்க போன ஒரு கட்டில் கிடைச்சும், நோய்க்கு மருந்து கிடைச்சும், 3-3 வேளைக்கு வேளா வேளை சாப்பாடு கிடைச்சும், யாராவது உதவி செஞ்சிருவான் ஒரு அந்நியனாவது சரி, ஒரு நேர பசிய போக்கிடும். ஆனா கபர் பெத்த புள்ளையும் வராது, இதை பத்தி பெருசா அலட்டிக் கொள்ள மாட்டாங்க. ஆச்சரியத்தோடு சொன்னாங்க சொல்லலாம், இந்த குறுகிய கால இந்திய கால இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இந்த பட்டத்துக்கு, இந்த பதவிக்கு, இந்த ஆட்சிக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த கோபுரத்திற்கு, இந்த தொழிலுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் அந்த 6 அடி கபருக்கு இருக்காது. நீ பாக்குறோமா இல்லையா? இதை பத்தி சரியா யோசிக்கிறாங்க? இத மறதி என்று சொல்ல, இந்த மறதியத்தை அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு சனுக்குறை உக்க சலா தன்சா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், சில விடயங்களை சில வசனங்களை வேத வாக்கியங்களை உங்களுக்கு நாம் ஓதி காண்பிக்க போகிறோம், சில புத்திமதிகளை சொல்ல போகிறோம், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீ. சுபஹானல்லாஹ், மறதி ரொம்ப பொல்லாது. ஆக மூணாவதாக, இந்த கோட்டை கோபுரங்கள் துனியா வீடு வாசல் படிப்பு பட்டம் இதுக்காக கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த கபருக்கு கொடுக்க மாட்டாங்க. நானாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மஹ்லூக்குகள் படைத்தினங்கள் இவங்களோட நிறைய முகப்பத்தா பழகுவார், இறக்கம் காட்டுவார், அவரை கௌரவப்படுத்துவார், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். முகப்பத், இறக்கம், நேசம், பாசம், அது ஒரு கணவன் மனைவிக்கு காட்டுவதோ அல்லது மனைவி கணவனோடு காட்டுகின்ற அன்போ அல்லது உம்மை வாப்ப பிள்ளைகளுக்கும் காட்டுறது, பிள்ளைகள் உம்மை வாப்போட காட்டுறது, சகோதர சகோதரிகள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இரக்கமாக அன்பாக பண்பாக நேசமாக பாசமாக இந்த பழகிறது. தம்பி கொண்டு வந்தா நானுக்கு தாங்க இயலாது, நானை கொண்டு வந்தா தம்பிக்கு தாங்க இயலாது, புள்ள வந்து கேட்கறது வாப்பா அதை வாங்கி கொடுக்கிறாரு, உம்மா வாப்பா கேட்கிறாங்க புள்ள அதை செய்து கொடுக்குது, வயசான வாப்பா உமா சொல்றாங்க எனக்கு உங்களுக்கு ஆசையாய்க்கு மகள் என்ன செய்யறது, ஹயாத்தோடு இயக்கக்குள்ள ஒரு தடவையாவது போகணும், மகந்த உள்ளத்துல சரியான கவலை, இவற்ற வசதியும் இல்ல, எப்படியாவது ஹயாத்தோடு உம்ம வாப்பு இருக்கிற நேரத்துல யாருக்கு கடன் பட்டாவது இவங்கட சந்தோஷத்தை நிறைவேற்ற எத்தனை பிள்ளைகள் உம்ம வாப்பு அனுப்புறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. என்ன அந்த உம்ம வாப்ப கேட்டுட்டாங்களே, இரக்கம் பாசம், நேற்று கேட்டு வாங்கி கொடுக்கல இன்றைக்காவது வாங்கி கொடுப்போம், முடியல வாரக்கிழமை சரி கொஞ்சம் காசு பணம் கிடைக்குது, எப்படியாவது இந்த பயணம் கிடைக்கிற இந்த பிசினஸ் உடைய இந்த ப்ராஃபிட்ல புள்ளையட அந்த விஷயத்தை செஞ்சிடணும் ஆசை இறக்கம். ஆனா இந்த ஆசையும் இந்த இறக்கத்தையும் ஹாலிக்கோடு காட்ட மாட்டாங்க, எல்லாம் மஹ்லூக்கோடு காட்டுவாள். அவங்க ஒரு வார்த்தை கேட்கிறாங்க அதை நிறைவேற்றணுமே என்ற அந்த ஆதங்கம் உள்ளத்துல ஏக்கம் இருக்கும். அல்லாஹும் எங்களோட எவ்வளவு இரக்கமா நடந்திருக்கிறார், எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறார், எங்களுடைய உடம்புக்குள்ள அங்க அவயங்களை யோசித்து பார்த்தாலே எவ்வளவு பெரிய அருக்குடை. நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் குடிக்கின்ற தண்ணீர், நாம் குடிக்கின்ற தண்ணீர், நாம் அனுபவிக்கின்ற எல்லாமே, அல்லது இந்த குழந்தை குழந்தை என்று சொல்றவனே அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தவன் யார், தோட்டம் தொடர்புகள்ல விளைச்சல தந்தவர் யார், கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கணும், இவ்வளவு எல்லாம் எங்களுக்கு இரக்கமான ரப்பு எங்களுக்கு தந்து நாங்களும் அவனோடு இரக்கமா நடந்து கொள்ளணும் என்பதை எதிர்பார்க்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அதிகமாக கேட்கிற ஒரு வசனம், என் மனிதனே இவ்வளவு கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்திய உன்னுடைய அந்த கண்ணியமான ரப்புக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி அப்பா மனசு வருகிறது, அந்த ரப்புக்கு வழிபடுவதை விட்டு உன்னை எது மறதியில் ஆழ்த்தி இருக்கிறது, இவ்வளவு உன்னோட இறக்கமாக உனக்கு எல்லாம் தந்துட்டு தானே ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு நேர தொழுகையை கேட்கிறார், வருஷத்துக்கு ஒரு மாசம் நோன்ப கேட்கிறார், ஆயுளுக்கு ஒரு தடவை ஹஜ்ஜ கேட்கிறார், வருடத்திற்கு ஒரு முறை ஜகாத்த கேட்கிறார், இன்னொரு அந்த ஒரு சில சின்ன சின்ன அமல்களை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாளைக்குரிய அமல ஆட முடிந்த மகனே உனக்கு செய்யுமாறு நான் கஷ்டப்படுத்தினேனா, அல்ல ஹதீஸுல் குதுசியில கேட்டு இன்றைக்கு அசர தொழுதுட்டோம், எங்கேயாவது சட்டம் சொல்லிக்கிறானா, மவுத்தாகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால மவுத்தாகி பின்னால மவுத்துக்கு மவுத்தாகின அன்றைக்கு பின்னால் உள்ள மூணு நாளுடைய அசர் தொழுகையையும் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே நேரத்தோடு தொழுது வச்சிக்கணும் சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு அசர் தொழுதுக்கு நீ மவுத்தா போனா நீயே மகரிபு தொழலன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்கறது இல்ல, நீ அன்னைக்குள்ள நாலு தொழுகையெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தொழுது வச்சிக்கணும் சொல்லி அல்லாஹ் சட்டம் போட்டிக்கிறாங்க இல்லையே. ஆத்மாவையும் அவனுக்கு தூக்க முடியாத பாரத்தை சுமத்தாட்டல்ல, இப்ப மௌத்தான மகளிருக்கு தொழுகைக்கு தொழல்ல என்று சொல்லி தண்டனை இல்லை, நுகர் ஏன் தொழல் என்றுதான் கேட்கப்படும், முடிஞ்சதுக்கு தான் கேள்வி. அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இரக்கமாக அன்பாக பண்பாக நடந்து கொள்ளக்கூடிய ரப்போடு இவர்கள் இரக்கமாக நடக்க மாட்டார். ஆனால் கண்ணியமான கனவான்களை சகோதரர்கள், இது நாலாவது அம்சம். ஐந்தாவது சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாவமான காரியங்களை விருப்பத்தோடு செய்வார். பாவம் ஒன்று செய்யறா அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட், அலாதியான ஒரு விருப்பம். பல மனுஷியால கணக்கில் அந்த பாவத்தை விரும்பி விரும்பி செய்வார், ஆசையோடு செய்வார், சிரித்து சிரித்து செய்வார். ஆனால் இது செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டுமே, பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே என்ற விஷயத்தை மறந்துடுவான். அந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன், இந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன், மௌத்து இன்றைக்கோ நாளைக்கோன்னு தெரியாது, திடீர்ந்து வந்துருச்சு என்று சொன்னா நான் மாற்றிடுவேனே, அல்லாஹ்விடத்துல நான் குத்தவாளி ஆகிருவேனே, தௌபாவுடைய வாசல் மூடப்படுவதற்கு முன்னால் நான் தௌபா செய்யணுமே, என்னுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமே, மௌத்துடைய நேரத்துல மலக்குள் மௌத்து கண்ணுக்கு விளங்கியதற்கு பின்னால் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுருமே, கருகராவுடைய நேரம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எப்ப மௌத்துடைய ஹக்கீகத்தையும் அந்த ரூகை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குள் மௌத்தையும் நேரடியாக பார்த்து தொண்டை குழி அந்த இடத்துக்கு அந்த சக்கராத்துடைய நேரத்துல ரூகு வந்து விட்டால் இந்த நேரத்துல தௌபா செய்வாரு. இந்த நேரத்துல நிறைய பேர் தௌபா செஞ்சிருக்கிறாங்க, ஆனா இடுபடல். ஃபிரோன் கூட இந்த நேரத்துல தௌபா செஞ்சாங்க. நதியில மூழ்கடிக்கப்படுற நேரத்துல ஆமந்து இலாஹி மூசா, மூசாவுடைய இலாஹி அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன், அவன் ஒருவன் தான் என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று அந்த ஃபிரௌன் கலிமாவை சொன்னான். அதே தவிர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடி மண் எடுத்து வாயில குத்தினான். இவ்வளவு காலம் உண்ட ஆட்சிய, உண்ட அதிகாரத்தை, உண்ட பணத்தை, உண்ட பலத்தை நீ பிரயோகித்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான காஃபீராக முஷ்ரிக்காக ஒரு நிராகரிப்பாளனாக வாழ்ந்துட்டு சாகிற இந்த கடைசி நிமிடத்திலதானா உனக்கு ஞானம் பிறந்தது, இப்பதான இந்த கலிமாவுடைய பாக்கியம் இந்த உனக்கு புத்தி வந்திருக்குது, அது சரி வராது, எடுபடாது. கலிமா சொன்னவண்ட கலிமா தூக்கி முகத்தில் அடிக்கப்பட்டிருச்சு, நவுதில்லா. ஆனால் இந்த மாதிரியான கட்டத்தில் சில பேருக்கு வார்த்தை வராது, நான் தழுதலுக்கும் கண்ணில் இருந்து கண்ணீர் சிந்தும், என்னமோ ஒன்று சொல்லணும் என்று சொல்லி துடிப்பாரு வாய்க்கு வராது. இவர் எத்தனை வார்த்தை பேசணும்னு எல்லாம் எழுதினாலும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. இப்ப பேச துடிப்பாரு வராது, அமல் செய்ய துடிப்பாரு முடியாது. கொஞ்ச நேரம் என்ன பிற்படுத்த கூடாது, அந்த கெஞ்சுமாறு அவகாசம் கேட்பார். கொஞ்ச நேரம் என்ன பிற்படுத்து, மலக்குமார்கள் கேட்பாங்களா, 60 வருஷம் வாழ்ந்தனி, 70 வருஷம் வாழ்ந்தனி, இந்த கொஞ்ச நேரத்தை கேட்கிறாயே இதுல என்னத்தைய திணிக்க போறாய், என்ன சாதிக்க போறாய், நீ கேட்கிற 5-6 நிமிஷத்துல ஒழுங்கான முறையில ஒருவருக்கு 2 ரக்கா தொழக்கூட முடியாது. இப்ப விளங்குதா, இந்த 5-10 நிமிஷத்துல பொறுமதி, எத்தனை நிமிஷத்தை வீணாக்கி இருப்பாய், எத்தனை வினாடிகளை, எத்தனை நாட்களை, எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களை வீணாக்கி இருப்பாய். கேட்கிறாய் கொஞ்ச நேரம் கிடைக்குமா? சத்தியமாக அல்லாஹ் பெருவான் அடிச்சு சொல்றார், யாருக்காக எந்த நபியாக இருந்தாலும் சரி அந்த கால அவகாசம் அதுக்கு பின்னால கிடைக்கார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்கள், நிறைய பயான்களை கேட்கிறோம். இந்த ரேடியோ திறந்தாலும் பயான், ஒவ்வொரு காலையிலையும் பயான், இரவுலையும் முஸ்லீம் நிகழ்ச்சி பயான், வெள்ளிக்கிழமை பயான், ஊர்களில் பயான், பயான் அதிகமாகிருச்சு, பயம் நிறைய வந்து. ஆனா நடந்திருக்கிறது என்னண்டா, சாப்பாடு நிறைய ஐக்குது, ஆனா சாப்பாடு வைக்கப்பட்டிருவருக்கு காய்ச்சல், இந்த சாப்பாடு ருசி சரியா படாது. ஒரு வகையான சாப்பாடு, வகை வகையான பிரியாணி, என்னென்னமோ சாப்பாடு, ஆனா காய்ச்சல் வாயுள்ளவருக்கு அது படாது சரியா சாப்பாடு, சின்னேலா போ. அவன் இன்னைக்கு என் உள்ளங்கள் அப்படியே நோய் வைக்கிறது, உள்ளதெல்லாம் காய்ச்சல் ஐக்குது. எத்தனை பயம் கேட்டாலும் அது வாழ்க்கையில வராது, எங்கட உள்ளங்களை நாங்க சுத்தமாக்காத வரை, ஈமானுடைய அந்த சரியான நம்பிக்கையை எங்கட உள்ளத்துல கொண்டு வராத வரை. அதனால் அடிக்கடி நான் நல்ல விஷயத்தை கேட்கிறது, நல்ல விஷயத்தை பேசுறது, அதிகமான தொழுகைகள்ல, அமல்கள்ல, குர்ஆன்ல, திலாவத்துல எங்களை நோக்கி வேகமாக ரமபானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது, திருந்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நாடு இருந்த நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பதட்டமான, ஒரு பயங்கரமான, இப்ப பார்த்தாலும் எல்லாம் ஒரு டென்ஷனான ஒரு கட்டத்துல நாங்க இருந்தோம். யாருமே நினைச்சு கூட பார்த்திராத ஒரு மாற்றத்தை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஏற்படுத்தி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறான். ஆனா படத்த ரப்ப எல்லாரும் மறந்துட்டான். பள்ளிகள் எல்லாம் இன்னும் பாழாகி கொண்டிருக்கிறது, அமல்கள் எல்லாம் ஓட்டைகள். அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சரியான முறையில நன்றி செலுத்துறாங்க இல்ல? அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பெண்மணிகள் கொஞ்சம் மனசு வைக்கணும். எங்கட கணவன்மார்களே, எங்கட சகோதரர்களே, வயது வந்த ஆண்களை பள்ளி வாசலுக்கு அனுப்புறது, பள்ளியோடு தொடர்பு படுத்துறது, அமலோட இபாதத்தோட அவர்களை ஈடுபடுத்துறது, இது நாங்க பொறுப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சொல்லப்பட்ட விடயங்களை அழகான முறையில எடுத்து வாழ்க்கையில் செயல்பட நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நாங்கள் எதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ மௌத்து வரைக்கும் அதன்படி அமல் செய்து உண்மையான ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து அதே ஈமானோடு இஸ்லாத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த சாலிகான பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஆக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Allahu 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 Allah Allahu Allahu Allahu